ஓம் சாந்தி. செப்டம்பர் 8, 2026. காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய இறை இரத்தத்தை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் பெருமளவு போதையுடன் சொற்பொழிவுகளை ஆற்ற வேண்டும். அத்துடன் ஷிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையையும் கொண்டிருங்கள். கேள்வி: உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் நிரந்தரமான போதையை கொண்டிருப்பதற்கு நீங்கள் என்ன வழிமுறையை கையாள வேண்டும்? பதில்: ராஜ்யத்திற்கான உங்களின் கடவுச்சீட்டை உங்களுடன் வைத்திருங்கள். கீழே உங்களின் ஒரு சாதாரண படத்தையும், அதற்கு மேலே அரச ஆடையுடன் உங்களுடைய படத்தையும், அதற்கு மேலே ஷிவ் பாபாவின் ரூபத்தையும் வைத்திருங்கள். அப்பொழுது உங்களால் இலகுவான உங்களுடைய இலக்கையும் குறிக்கோளையும் விழிப்புணர்வில் வைத்திருக்க முடியும். எப்பொழுதும் உங்களின் கடவுச்சீட்டை சட்டை பையினுள் வைத்திருங்கள். மாயையின் புயல்கள் வரும்பொழுது உங்கள் கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டு உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாமல் போய்விடும் என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள். பாடல்: ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். விடியல் என்னும் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். கார் இருளான பக்தி மார்க்கம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கு இப்பொழுது மரணம் வராது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுவதாகும். எருதுகளாக தங்களை கருதுபவர்கள் அந்த வடிவத்தையே எடுத்து விடுவார்கள் என சந்நியாசிகள் மக்களுக்கு கூறுகின்றார்கள். எவ்வாறு ராமர் வானர சேனையின் உதவியுடன் இராவணனிடமிருந்து பாரதத்தை விடுவித்தார் என்ற உதாரணம் உள்ளதோ, அதே போன்று அதுவும் பக்தி மார்க்கத்தின் உதாரணமாகும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்த தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதை அறிவீர்கள். மாணவர்கள் பாடசாலையில் கற்கின்ற போது அவர்கள் ஒரு வைத்தியராகவோ அல்லது பொறியியலாளராகவோ அக்கல்வியின் மூலம் ஆகுவோம் என கூறுகின்றார்கள். இந்த கல்வியின் மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் சரீரத்தை விட்டு சென்று கிரீடம் அணிந்தவர்கள் ஆகுவோம். அது மிக அழுக்கான உலகம். இது மிக அழுக்கான உலகம். ஆனால் புதிய உலகம் முதற்தரமானதாகும். பழைய உலகம் முற்றிலும் மூன்றாம் தரமானது. இந்த உலகம் ஒரு முடிவிற்கு வருகிறது. உலகை படைத்தவரே நிச்சயமாக எங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். வேறு எவராலும் எங்களுக்கு கற்பிக்க முடியாது. ஷிவ் பாபாவே எங்களுக்கு அறிவூட்டி ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கே முயற்சி தேவை. நீங்கள் ஒருமுறை முற்றிலும் ஆத்ம உணர்வுடையவர் ஆகிய பின்னர் உங்களுக்கு மேலும் என்ன தேவை உள்ளது? நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். உங்களிடம் அவ்வாறு ஆகின்ற போதை உள்ளது. முன்னர் நாங்கள் நரகமாகிய கலியுகத்தில் இருந்த பொழுது தூய்மையற்று இருந்தோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் அதிக வேறுபாடு உள்ளது. தேவர்கள் தூய்மையானவர்கள். இங்கே மனிதர்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள். அவர்கள் மனிதர்களின் தோற்றத்தை கொண்டிருந்த போதும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு உள்ளது என பாருங்கள். தேவர்களை பூஜிப்பவர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களின் முன்னால் புகழ்கின்றனர். நீங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள். ஆனால் நாங்களோ தெய்வீக குணங்கள் அற்றவர்கள். நீங்கள் இப்பொழுது தேவர்களாக மாறுகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் கிருஷ்ணரின் தேசத்திற்கு செல்ல முடியும். எவ்வாறாயினும் எப்பொழுது நீங்கள் அங்கே செல்வீர்கள் என அறிய மாட்டீர்கள். கடவுள் வந்து உங்களுக்கு அதன் பலனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்தும் பக்தி செய்கின்றீர்கள். பக்தியின் பலன் சத்கதியாகும். இது ஒரு கல்வியாகும். முதலில் யார் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். அவர் ஸ்ரீ ஸ்ரீ ஆவார். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இதை அறியாதவர்கள் எவ்வாறு மேன்மையானவர்கள் ஆக முடியும்? இந்நாட்களில் அவர்கள் சீரழிவதற்கே ஒருவருக்கொருவர் வழிகாட்டல்களை கொடுக்கின்றனர். சீரழிந்த வழிகாட்டல்கள் அசுர வழிகாட்டல்களாகும். பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவின் வழிகாட்டல்களையே பின்பற்றுகின்றீர்கள். பரமாத்மாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதாலேயே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். பாக்கியத்தை கொண்டவர்களின் புத்தியிலேயே இது இருக்கும். இல்லையெனில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள். சிலர் இவர் யார் எனவும் அறிய மாட்டார்கள். இதனாலேயே பாபா எவரையும் சந்திப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய அசுர வழிகாட்டல்களையே கொடுக்கின்றார்கள். அனைவருமே இப்பொழுது மனிதர்களின் வழிகாட்டல்களையே பின்பற்றுகின்றனர். ஸ்ரீமத்தை அறிந்து கொள்ளாததால் அவர்கள் பிரம்மா பாபாவுக்கும் தங்களுடைய சொந்த வழிகாட்டல்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றனர். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை மேன்மையானவர்களாக்க வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்தது போன்று மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். எதையும் அறியாதவர்களால் இவ்வாறான பதிலை கொடுக்க முடியாது. உங்களுடைய கல்வி பற்றிய அதிகளவு போதையை குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த கல்வி மிக முக்கியமானது. எவ்வாறாயினும் மாயை உங்களுக்கு முற்றிலும் எதிராக இருக்கின்றாள். நீங்கள் இந்த கல்வியை கற்பதனால் இரட்டை கிரீடத்தை பெறுவீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் பிறவி பிறவியாக இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆகுவீர்கள். எனவே நீங்கள் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இது ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது அவ்வாறான அற்புதமாகும். லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்திற்கு செல்லுமாறு பாபா எப்பொழுதுமே கூறுகின்றார். நீங்கள் ஆலயத்தின் பூஜாரிக்கும் விளங்கப்படுத்தலாம். எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள் என்றும் எவ்வாறு அவர்கள் உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்றும் அவரிடம் கேளுங்கள். இவ்வாறு நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற போது ஆலயத்தை பராமரிக்கின்ற பூஜாரியும் நன்மையடைவார். நீங்கள் அவர்களுக்கு கூறலாம், எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் தங்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள் என நாங்கள் விளங்கப்படுத்துவோம். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன் என கடவுள் பேசுவதாக கீதையிலேயே கூறப்பட்டுள்ளது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அவ்வாறு ஆகின்ற போதையை அதிகளவில் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தற்போதைய படத்தையும் அரச உடையில் ஒரு படத்தையும் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சேருங்கள். அடியில் உங்களுடைய சொந்த படமும் அதற்கு மேலே அரச ஆடையில் உள்ள படமும் இருக்க வேண்டும். இதில் எந்த செலவும் இல்லை. நீங்கள் மிக விரைவாக அரச ஆடைகளை தைக்கலாம். அதை உங்களுடன் வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வீர்கள். மேலே சிவ் பாபாவின் படம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த படங்கள் அனைத்தையும் எடுக்க வேண்டும். நாங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகின்றோம். நாங்கள் இந்த சரீரங்களை விடுத்து தேவர்கள் ஆகின்றோம். ஏனெனில் நாங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றோம். இந்த புகைப்படங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். மேலே சிவ் பாபாவின் ரூபமும் பின்னர் அரச ஆடையில் உள்ள உங்களின் படமும் அதற்கு கீழே உங்களுடைய சாதாரண படமும் இருக்க வேண்டும். நாங்கள் சிவ் பாபாவுடன் ராஜயோகம் கற்று இரட்டை கிரீடமணிந்த தேவர்கள் ஆகின்றோம். இந்த புகைப்படங்களை வைத்திருக்கின்ற போது எவராவது உங்களை கேட்டால், சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று உங்களால் கூற முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படத்தை பார்க்கின்ற போது போதையை உணர்வீர்கள். நீங்கள் கடைகளிலும் இந்த படங்களை வைக்கலாம். பாபா பக்தி மார்க்கத்தில் இருந்த பொழுது நாராயணனின் படத்தை வைத்திருப்பது வழக்கம். அவர் அதன் புகைப்படத்தையும் அவரது சட்டைப்பையில் கொண்டு செல்வார். நீங்களும் உங்களின் புகைப்படத்தை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நினைவு செய்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்வதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய மறக்கின்ற பொழுதே வீழ்கின்றீர்கள். நீங்கள் விகாரத்தில் வீழ்கின்ற பொழுது உங்களால் ஒரு தேவராக முடியாது என வெட்கமடைகின்றீர்கள். உங்களுக்கு இதய வழுவல் ஏற்பட்டு எவ்வாறு நான் இப்பொழுது தேவராக முடியும் என நீங்கள் நினைப்பீர்கள். பாபா கூறுகின்றார், விகாரத்தில் ஈடுபடுபவர்களின் புகைப்படங்களை அகற்றுங்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுடையவர் அல்ல. உங்களுடைய கடவுச்சீட்டு இப்பொழுது ரத்தாகிவிட்டது. அவர்கள் தாங்களே உணர்வார்கள், நான் வீழ்ந்து விட்டேன். எனவே எவ்வாறு இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? லக்ஷ்மியை திருமணம் செய்ய தகுதி வாய்ந்தவரா என்று முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்படி நாரதருக்கு கூறப்பட்டதாக பாபா உதாரணத்தை கொடுக்கின்றார். அவர் குரங்கின் முகத்தையே பார்த்தார். எனவே மனிதர்களும் தங்களுக்குள் விகாரம் இருக்கின்ற பொழுது வெட்கம் அடைந்து தங்களையே கேட்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மியையோ நாராயணரையோ திருமணம் செய்ய முடியும்? பாபா உங்களுக்கு பல வழிமுறைகளை காட்டுகின்றார். எவ்வாறாயினும் நீங்களும் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். விகாரத்தின் போதை இருக்கின்ற போது நீங்கள் இரட்டை கிரீடமணிந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்ற சாத்தியம் இல்லை என புரிந்து கொள்ளலாம். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாபா விளங்கப்படுத்துகின்றார். அற்புதமான வழிமுறைகளை உருவாக்கி தொடர்ந்தும் அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். ராஜயோகத்தின் மூலம் ஸ்தாபனை இடம் பெறுகிறது. மரணம் இப்பொழுது சற்று முன்னால் உள்ளது. நாளுக்கு நாள் புயல்களும் மென்மேலும் வலிமையடையதாகும். குண்டுகள் இன்னமும் தயாரிக்கப்படுகின்றன. உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காகவே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கல்வியை கற்கின்றீர்கள். நீங்கள் ஒரு முறையே தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகின்றீர்கள். மக்கள் கல்புத்தியை கொண்டிருப்பதனால் தாங்கள் நரகவாசிகள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது கல்புத்தி உடையவர்களில் இருந்து தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள். ஒருவரது பாக்கியத்தில் இது இருந்தால் அவர் விரைவாக புரிந்து கொள்வார். இல்லாதுவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் தலையை அடித்து கொண்டாலும் அவரது புத்தியில் அது பதியாது. அவர்கள் தந்தையை அறியாது விட்டால் நாஸ்திகர்கள் ஆவார்கள், அதாவது அவர்கள் அனாதைகள் ஆவார்கள். நீங்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் சொந்தமாக வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஷிவ் பாபாவின் குழந்தைகள். இங்கிருப்பவர்களில் இந்த ஞானம் உள்ளவர்கள் தொடர்ந்தும் தங்களது பிள்ளைகளையும் விகாரங்களில் இருந்து பாதுகாப்பார்கள். இந்த ஞானம் இல்லாதவர்கள் தாங்கள் எவ்வாறு விகாரத்தில் சிக்கியுள்ளார்களோ அவ்வாறே தொடர்ந்தும் தங்களது பிள்ளைகளையும் விகாரத்தில் சிக்க வைப்பார்கள். இங்கே நீங்கள் விகாரங்களில் இருந்து காப்பாற்றப்பட்ட உள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். குமாரிகளே முதலில் பாதுகாக்கப்பட வேண்டும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை விகாரத்தினுள் தள்ளுகின்றனர். இந்த உலகம் சீரழிந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் மேன்மையான உலகையே விரும்புகின்றனர். ஆனால் யாரால் அதை உருவாக்க முடியும்? கடவுள் பேசுகின்றார், நான் சாதுக்களையும் புனிதர்களையும் கூட ஈடேற்றுகின்றேன். கடவுளே அனைவரையும் ஈடேற்ற வேண்டுமென கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. கடவுள் ஒருவரே இருக்கின்றார். தந்தை வந்து அனைவரையும் ஈடேற்றுகின்றார். கீதையின் கடவுள் உண்மையில் சிவனே என்பதை இந்நேரத்தில் அவர்கள் அறிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என யார் அறிவார்? எவ்வாறாயினும் அதற்கு இன்னமும் காலம் இருக்கிறது. ஒவ்வொருவரின் நிலையும் ஆட்டம் காண தொடங்கும். அவர்களுடைய சிம்மாசனமும் அசையத் தொடங்கும். யுத்தம் இடம்பெறும் பொழுது ஒருவரின் சிம்மாசனம் ஆட்டம் காண தொடங்கிவிட்டதென்றும் அவர் இப்பொழுது விழப்போகின்றார் என்றும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இப்பொழுது ஆட்டம் கண்டால் குழப்பங்கள் நிலவும். அது எதிர்காலத்தில் இடம்பெறும். நீங்கள் உங்கள் சொற்பொழிவுகளில் விளங்கப்படுத்தலாம். சமஸ்கிருத மொழி தெரிந்தவர்களால் சமய நூல்களின் வாசகங்களை கூற முடியும். தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் கூறுகின்றார், நான் உண்மையில் பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றேன். அவரே ஷிவ் பாபாவே அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார், அதாவது அவர் அனைவரையும் ஈடேற்றுகின்றார். சொற்பொழிவுகள் ஆற்றுவதை உங்களுக்கு மிக மகத்தான போதை இருக்க வேண்டும். குமாரிகள் புதிய இரத்தம், அதாவது இளம் இரத்தம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். அவர்களால் இந்த ஞான கல்லை வீச முடியும். மாணவர்கள் இளம் இரத்தத்தை கொண்டுள்ளதால் அதிக குழப்பங்களை விளைவிப்பதுடன் கல் எறியவும் செய்கின்றார்கள். அதிலே அவர்கள் மிகவும் திறமைசாலிகள். இதுவும் உங்களின் புதிய இரத்தமாகும். அவர்கள் அதிகளவு சேதத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது உங்களுடைய இறை புதிய இரத்தமாகும். நீங்கள் பழையதிலிருந்து புதியதாக்குகின்றீர்கள். கலியுகத்து பழைய ஆத்மாக்கள் ஆகிவிட்ட நீங்கள் இப்பொழுது புதிய சத்யுகத்தவர்களாக ஆகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் போதை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களை ஈடேற்ற வேண்டும். தாய் குருவும் நினைவு கூறப்படுகின்றார். தாய்மார்கள் எப்பொழுது குருமார்களாக ஆகின்றார்கள் என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். குருமார்களின் வியாபாரம் இப்பொழுதே இடம்பெறுகிறது. தந்தை வந்து இந்த ஞான கலசத்தை தாய்மார்கள் மீது வைக்கின்றார். இவ்வாறே அனைத்தும் ஆரம்பமாகிறது. சிலர் தங்களுடைய நிலையத்திற்கு ஒரு பிராமண ஆசிரியரை அனுப்பி வைக்க வேண்டுமென கூறுகின்றார்கள். பாபா கூறுகின்றார், நீங்களே நிலையத்தை நடத்தலாம். உங்களுக்கு போதிய அளவு தைரியமில்லை என்றும் நிச்சயமாக ஒரு தாய் தேவை என்றும் நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள். நீங்கள் தாய்மார்களுக்கு மரியாதை கொடுப்பது நல்லது. இந்நாட்களில் மக்கள் மேலோட்டமான மரியாதையையே கொடுக்கின்றார்கள். எவருமே நிரந்தரமான மரியாதையை பெறுவதில்லை. இந்நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமான ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு பல வழிகளில் விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறு உங்களை சதா முக மலர்ச்சியோடு வைத்திருப்பது என மிக நல்ல வழிமுறைகளை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் எப்பொழுதும் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்கான நல்லாசிகளை கொண்டிருக்க வேண்டும். ஒருவருடைய பாக்கியத்தில் அது இல்லை எனில் அவர் என்ன முயற்சியை செய்வார்? தந்தை உங்களுக்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என கூறுகின்றார். முயற்சி ஒருபொழுதும் வீணாகாது. அது எப்பொழுதும் பெருமதி வாய்ந்ததாகும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசம் இடம்பெற வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பலசாலிகள் ஆகுவீர்கள். அனைவரும் உங்களிடம் வருவார்கள். அவர்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லையெனில் அவர்களுடைய ராஜ்யம் முடிந்துவிடும். நீங்கள் மிக நல்ல படங்கள் வைத்திருக்கின்றீர்கள். அது சத்கதி அடைந்த சந்தோஷ தாமமும் இது முக்தி தாமமும் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் நிர்வாண தாமத்தில் வசிக்கின்றீர்கள். அங்கிருந்து நீங்கள் பேசும் உலகிற்கு வருகின்றீர்கள் என உங்களுடைய புத்திகள் கூறுகின்றன. ஆத்மாக்களாகிய நாங்கள் அந்த இடத்து வாசிகளாவோம். இந்நாடகம் பாரதத்தை அடிப்படையாக கொண்டதாகும். மக்கள் சிவனின் பிறந்த நாளை இங்கேயே கொண்டாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது வந்துள்ளேன். மீண்டும் ஒரு கல்பத்தின் பின்னர் வருவேன். பாரதமே வைகுந்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே ஸ்வர்க்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. அது இப்பொழுது இல்லை, ஆனால் பின்னர் இருக்கும். எனவே நிச்சயமாக நரகவாசிகளின் அழிவும் சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த நரகவாசிகள் ஆகின்றீர்கள். நரகம் அழிக்கப்படும். நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. அனைவர் மீதும் நல்ல ஆசிகளை கொண்டிருங்கள். அனைவருக்கும் உண்மையான மரியாதை கொடுங்கள். சத்யுக ராஜ்யத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மனிதர்களின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதை துறந்து ஒரே ஒருவரின் வழிகாட்டல்களையே பின்பற்றுங்கள். உங்கள் கல்வியின் போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தின் மாஸ்டர் சூரியனாகி ஆத்மாக்கள் அனைவரினதும் தூய்மையற்ற எண்ணங்கள் மற்றும் மனோபாவங்கள் அனைத்தையும் எரிப்பீர்களாக. எவ்வாறு சூரியன் தனது கதிர்களால் குப்பைகளை மற்றும் கிருமிகள் போன்றவற்றை எரிக்கின்றதோ, அதேபோல் நீங்கள் இந்த ஞானத்தின் மாஸ்டர் ஞான சூரியனாகி தூய்மையற்ற ஆத்மாக்களை பார்த்தால் அவர்களின் தூய்மையற்ற எண்ணங்கள், தூய்மையற்ற மனோபாவம், தூய்மையற்ற பார்வை என்பவை எரிக்கப்பட்டுவிடும். தூய்மையற்ற எண்ணங்களால் தூய்மையாக்கும் ஆத்மாக்களை தாக்க முடியாது. தூய்மையற்ற ஆத்மாக்கள் தங்களை தூய்மையாக்கும் ஆத்மாக்களிடம் அர்ப்பணிப்பார்கள். இதற்கு சக்தி வீடாகுங்கள். அதாவது இந்த ஞானத்தின் மாஸ்டர் சூரியன் ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். ஸ்லோகம். உங்களின் தாரணையின் ரூபத்தால் உங்களின் யோகி வாழ்க்கையின் மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதே மிகவும் மகத்தான சேவையாகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பாக்கியத்தை அருள்பவரான தந்தை பிரம்மாவின் மூலமாக பாக்கியத்தை பகிர்ந்து அளித்ததாக நினைவு கூறப்படுகிறது. எனவே பிரம்மாவின் பணி பிராமணர்களான உங்களின் பணியும் ஆகும். உலகிலுள்ள மக்கள் ஆடைகள், உணவு, நீர் என்பவற்றை பகிர்ந்தளிக்கிறார்கள். ஆனால் பாக்கியத்தை அருள்பவரின் குழந்தைகளான உங்களால் மட்டுமே இந்த மேன்மையான பாக்கியத்தை பகிர்ந்தளிக்க முடியும். இந்த பாக்கியத்தை அடைபவர்கள் அனைத்தையும் பெறுகின்றார்கள். எனவே இந்த பாக்கியத்தை பகிர்ந்து அளிப்பதில் பெருந்தன்மையான இதயத்தை கொண்டவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.